السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. கௌரவ அதிபரவர்களேன், அன்புக்குரிய ஆசிரிய பெருந்தகைகளேன், ஒரு நாள் பூராக தொடர்ந்த மழையை அடுத்து வந்திருக்கக்கூடிய சிரிக்கின்ற ஒரு காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்க கூடிய இந்த தருவாயிலே நம் எல்லோரையும் அங்கீகரித்தருள்வானாக. நமது எண்ணங்களையும் பார்வைகளையும் சிந்தனைகளையும் செயல்களையும் அவனுக்குரியவையாக ஆக்கி வைப்பானாக. நம்மை இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருப்பது போல் நாளை மறுமையில் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவன லோகத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அடுத்து வரக்கூடிய ஆண்டுக்கு வேலை திட்டம் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னேற்பாடு இன்று நீங்கள் இந்த இடத்திலே செய்கின்றீர்கள். வருங்காலத்துக்கு அல்லது வருகிற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு திட்டமிட்டு செயல்படுவது என்பது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியது. அதுபோல பாடசாலைகளிலும் அதனை செய்து வருவது வழக்கம். 2020 நீங்கள் வரக்கூடிய ஒரு வருட காலத்துக்கு இப்படியான ஒரு வேலை திட்டத்தை வரைந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவதற்கு நீங்கள் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய இந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய இந்த திட்டத்தை நல்லபடியானதாக ஆக்கி வைப்பானாக. போடுகிற திட்டங்களை போடுகின்றவாறு நடைமுறைப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக தந்தருள்வானாக. உங்களோடு கௌரவ அதிபர் அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க சில விஷயங்களை இந்த சுகந்தமான காலை பொழுதிலே என்னுடைய அனுபவங்களின் ஊடாகவும் நான் தெரிந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை மையப்படுத்தியும் பகிர்ந்து கொள்வதற்கு விளைகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பொதுவாக உலகத்திலே உற்பத்திகள் நடைபெறுவதுண்டு. பல வகையான உற்பத்திகள் உங்களுக்கு தெரியும், படித்து கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பல வகையான உற்பத்திகள், கட்டிடப் பொருள் உற்பத்தி, சமையல் பொருள் உற்பத்தி, சமையல் பாத்திரங்கள் உபகரணங்கள் உற்பத்தி, ஆடை உற்பத்தி, இப்படி எத்தனை எத்தனையோ விதமான உற்பத்திகள் உலகத்தில் நடைபெறுவதுண்டு. இவை எல்லா உற்பத்திகளும் மனிதர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்து உற்பத்திகளையும் விட ஒரு வித்தியாசமானதும் பெருமதி பார்க்க விலை போட்டு எடைபட முடியாததுமான உற்பத்தி மனித உற்பத்தி. இன்றைக்கு உலகத்தில் ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் என்பது ஒரு பேசு பொருளாக மட்டுமல்லாது அதற்காக வேண்டி விசேட கட்சியினர்கள், பல்கலைக்கழகங்கள் உட்பட நான் ஏலவே சொன்ன உற்பத்திகள் நடைபெறக்கூடிய தொழிற்சாலைகள், வங்கிகள் உட்பட அங்கேயெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு தனியான டிபார்ட்மெண்ட், பர்சனல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இது ஒரு தனி பெரும் இயக்கமாக மாறி மனிதர்களிடையே மனித வளத்தை எப்படி அதன் உச்ச பயன் அடையக்கூடிய வகையில் அமைத்துக் கொள்வது என்பதற்கான ஏற்பாடுகள் இவை. மனித வளத்தை உண்டு பண்ணுகிற ஆரம்ப வேலை அது பாடசாலைகளிலே நடைபெறுகிறது. பாடசாலைகளிலே படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் மனிதர்களை உற்பத்தி செய்கிறார்கள். மனிதர்களை உற்பத்தி செய்வதை விட ஒரு பெரிய உற்பத்தி உலகத்தில் இருக்க முடியாது. ஆகையினால் தான் ஆசிரியர்கள் உலகத்தில உற்பத்தியில் சிறந்த உற்பத்தியில் ஈடுபடுபவர்கள் என்றும், அவர்களுடைய சேவையை வெறும் தொழிலாக பார்க்காமல் சேவையாக பாருங்கள் என்று சொல்லப்படுவதும் அந்த வகையில் தான். இந்த வேலையை செய்கிற பாடசாலைகளிலே ஈடுபடுகிற எவரும் இதற்குரிய சிறப்பை பெறுகிறார். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் எல்லாம் கலந்து பேசுவேன், நல்ல அவதானமா இருங்க. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் பற்றி பேசுகிற போது, இன்னமா புஇத்து முஅல்லிமா என்றார்கள். நான் ஒரு ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் தான் அனுப்பப்பட்ட நோக்கம் பற்றி சொல்லுகிற போது, நான் ஒரு அறிவு போதிப்பவனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள். பிறிதொரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்லுகிற போது, புஇத்துலி உத்தம்மிம ஸாலிஹல் அக்லாக், நல்ல குணங்களை முழுமைப்படுத்த நிறைவு செய்ய நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள். ஒரு கட்டத்திலே ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறுகிறவர்கள், பிறிதொரு கட்டத்திலே நான் சிறந்த நல்ல குணங்களை முழுமைப்படுத்த அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள். இரண்டுக்கும் இடையில தொடர்பு இல்லை என்பது போல தென்பட்டாலும், ரெண்டுக்கும் இடையில ஒரு நெருக்கமான இறுக்கமான தொடர்பு இருப்பதை படிக்கலாம். நபி அவர்கள் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற கூற்றிலே அறிவை கொடுப்பவர் என்பது தெளிவும், நல்ல குணங்களை முழுமைப்படுத்த அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிற கூற்றிலே அறிவை ஊட்டி அதனடியாக எதிர்பார்க்கப்படக்கூடிய நற்குணங்கள் வெளிவர வேண்டும், அதையும் மாணவர்கள் மத்தியிலே மனிதர்கள் மத்தியிலே கொண்டு வருவது மற்றொரு பொறுப்பும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அறிவும் நடத்தையும் இரண்டும் ஒன்றோடொன்று சேர்ந்து பயணிக்கக்கூடியவை, இரண்டுக்கும் இடையிலே வேலி கட்டி கொள்ள முடியாது, ஒன்று மற்றொன்றிலிருந்து விடுபட்டு போக முடியாது. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல, ஒரு வண்டி ஓட வேண்டும் என்றால் இரண்டு சக்கரங்கள் தேவை என்பது போல, அறிவும் ஒழுக்கமும் ஒருவருடைய வாழ்க்கையில் பின்னிப்பிணைந்தவை. அறிவின்றி ஒழுக்கமும் இல்லை, ஒழுக்கமின்றி அறிவும் இல்லை என்கிற அளவுக்கு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவம் அல்லது தூதுத்துவத்தின் நோக்கம் பற்றி பேசியிருக்கிறார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இரண்டு கூற்றுக்களிலிருந்து நாம் விளங்குகிறோம். அவர்கள் மனித உற்பத்திக்காக அனுப்பப்பட்டவர்கள். மனித உற்பத்தி என்பது நல்லதும் சிறந்ததுமான குண ஒழுக்கம், அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அறிவும் தெளிவும், நல்லவர்களான வல்லவர்களான மனிதர்களை உருவாக்குவது, நல்லவர்களான வல்லவர்களான மனிதர்களை உருவாக்குவதுதான் அறிவு போதிக்கக்கூடிய ஒருவருடைய பொறுப்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியர். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு சொல்வது போல, மா ரஐத்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின், நபி அவர்களை விட அழகாக போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை அவர்களுக்கு முன்னரும் அவர்களுக்கு பின்னரும் நான் கண்டதில்லை. இது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவது. நபி அவர்களை விட அழகாக போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை அவர்களுக்கு முன்னரும் அவர்களுக்கு பின்னரும் நான் கண்டதில்லை. உலகம் கண்ட அதிசிறந்த அவர்களுக்கு உதாரணம் அவர்கள்தான், அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான் என்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியர் அவர்கள்தான் சொல்லுகிறார்கள், நான் அறிவு மட்டும் போதிப்பவன் அல்ல, சிறந்த ஒழுக்கத்தையும் கொடுக்கக்கூடியவன். இது ஆசிரியருடைய மிக மகத்தான சேவையை தெளிவாக பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடிய இரண்டு நபிமொழிகள் நாம் இப்பொழுது படிப்பது. எனவே அன்புள்ள ஆசிரியர்களே, ஆசிரியைகளே, ஒரு ஆசிரியர் மனிதர்கள் மத்தியிலே முயற்சி செய்து நல்லவர்களை வல்லவர்களை உருவாக்குகின்ற பணியிலே இருக்கிறார். அந்த சிறந்த மனித உற்பத்தியை கொண்டு வருவது, அதற்காக உழைப்பது, அதிலே வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்களை சகித்து அவற்றை தாண்டி போய் தன்னுடைய சேவையை நிலைநிறுத்துவது நிலைநாட்டுவது என்பதெல்லாம் ஒரு ஆசிரியனிடத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பண்புகள். மிகவும் கஷ்டமான உற்பத்தி, மிகவும் சிரமங்கள் தேவைப்பட்ட உற்பத்தி, மனிதர்கள் மீது செய்யக்கூடிய உற்பத்தி, ஏனைய உற்பத்திகள் எல்லாம் நான் ஏலவே சொன்னது போல் பொருள்கள் மீது, ரோ மெட்டீரியல் மீது செய்யக்கூடிய உற்பத்தி. இங்கே உங்களுக்கு ரோ மெட்டீரியல் என்ன சொல்றது, மூலப்பொருள் என்பது மனிதர்கள் தான். நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய உற்பத்தியிலே உள்ள ரோ மெட்டீரியல் மூலப்பொருள் மனிதர்கள் தான். மனிதர்களை தான் செவ்வைப்படுத்துகிறீர்கள், செம்மைப்படுத்துகிறீர்கள், செழுமைப்படுத்துகிறீர்கள், அவர்களிலிருந்து நல்லவர்கள் வல்லவர்களை உருவாக்குகிறீர்கள். ஒரு மாணவன் அறிவரி படிக்கிற காலத்தில் பாடசாலை அல்லது நர்சரியை கண்டு அறிவரியை தொடர்ந்து அவன் 12-13 ஆண்டுகள் உங்களோடு இருந்து ஆக சிறிய வயதிலே வந்து ஒரு நடுத்தர வயதிலே 13 வயதின் நடுப்பகுதியிலே அல்லது இறுதி பகுதியிலே பாடசாலையிலிருந்து வெளியேறி போகிற காலம் வரைக்கும் 12-13 ஆண்டுகள் அவனோடு நீங்கள் ஒன்றாக செய்கிற பயணத்திலே நீங்கள் அவனோடு பகிர்ந்து கொள்கிற அத்தனையும் ஒவ்வொரு மாணவனுக்குள்ளிருந்தும் ஒரு நல்லவனான வல்லவனான மனிதனை வெளிக்கொணர்வது அவ்வளவுதான். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் என்கிற மூலப்பொருளிலே நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஈடுபடுத்துகிற போது எப்படியான தன்மையில் நீங்களும் அவரும் இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிற போது அன்னாசு மஆதினு கமஆதினில் ஃபிவ்வத்தி வத்தஹப், மனிதர்கள் வெள்ளி தங்க சுரங்கங்கள் போன்ற சுரங்கங்கள், மனிதர்கள் வெள்ளி தங்க சுரங்கங்கள் போன்ற சுரங்கங்கள் என்றார்கள். சுரங்கம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். சுரங்கம் என்பது தங்கத்தையோ வெள்ளியோ உங்களுக்கு அடைய வேண்டும் என்றால் பல அடிகள் பூமிக்குள்ளே போக வேண்டும், பெருத்த ஏற்பாடுகள், பெண்ணாம்பெரிய வேலை திட்டங்கள், கனரக இயந்திரங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரை பணியம் வைத்து திடீர்னு கேள்விப்படுவீங்க, என்ன சுரங்கம் இடிஞ்சு விழுந்து எத்தனையோ பேர் நான் உள்ளுக்க முடிஞ்சு. மனிதர்களிலே நபி அவர்கள் முயற்சி செய்கிறவர்களுக்கும் யார் யாரெல்லாம் இந்த வேலையிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கும் நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், மனிதர்கள் வெள்ளி தங்க சுரங்கங்கள் போன்ற சுரங்கங்கள். நீங்க ஒரு மனிதனிடத்தில் இருந்து ஒரு நல்லவனை வல்லவனை அவனுக்குள்ளிருந்து வெளிக்கொணர வேண்டும் என்றால் எப்படி ஒரு பாரிய முயற்சி, உயிரை பணையம் வைத்து தங்கத்தை சுரங்கத்துக்குள்ளிருந்து வெளிக்கொணர்வதற்கு, வெள்ளியை சுரங்கத்துக்குள்ளிருந்து வெளிக்கொணர்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால்தான் நீங்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்குள்ளே இருந்து ஒரு நல்லவனை வல்லவனை வெளிக்கொணரலாம். இல்லாவிட்டால் இந்த மனிதர்கள் மீது செய்கிற முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடைவது சாத்தியம் அல்ல. புரிஞ்சு பண்ணி என்ன பேசுறது, கஷ்டமாயிக்கா நான் பேசுறது, புரிய தெளிவாகி தானே. தங்கம் எப்படி அது உள்ளுக்கு இருந்து வெளிக்கொணரப்படுகிறது என்பத கவிஞர் வைரமுத்துவனுடைய ஒரு கவிதையிலே நீங்க படிக்கலாம். அவர் அதுல இருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அது எப்படி வெளிவருகிறது என்பத அவர் அதுவே சொல்வது போல சொல்கிறார். நீரில் குளித்தது, நெருப்பில் குளித்தது, எல்லாம் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வரும். நான் இதை நேரடியா பார்த்திருக்கிறேன், நேரடியா பார்த்திருக்கிறேன். ஜோஹன்னஸ்பர்க்ல இருக்கக்கூடிய சுரங்கம் ஒன்றுக்குள்ள நான் போயிருக்கிறேன். ஜோஹன்னஸ்பர்க் என்பது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்குது. நான் உள்ளுக்கு சுரங்கத்துக்குள்ள போயிருக்கிறேன். பல 100 அடிகள் உள்ளுக்க போகணும், ஷாப்ட்ல போகணும், முழுமையா எங்களை கவர் பண்ணிருக்கணும், குறிப்பாக தலை உள்ளுக்கு போனா வீல் பேரோவில் உடைக்கப்பட்ட கற்கள்ல ஏற்றுவாங்க. ஒவ்வொன்றும் எங்களுடைய கட்டிடத்துக்கு அஸ்திவாரத்துக்கு போடுமே கல், அந்த கல் மாதிரி பெரிய பெரிய கல். நான் நேரடியாக கண்டு அனுபவித்ததும் உங்களிடத்தில் பயந்து கொள்வது. இப்படி ஒரு 15, 16, 17 ஒரு வீல் பேரோவில் ஏற்றலாம். அது அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு வரப்பட்டு ஷாஃப்டில் வைக்கப்பட்டு அது அப்படியே மேலே போகும். அது மேலே வந்ததுக்கு பிறகு ஒரு வீல் பேரோவில் 17, 18 கற்கள் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய எங்களுடைய பாஷையில் சொல்றதா இருந்தால் அத்திவார கல் போல இருக்கு. அது மேல வந்து அது ஒரு பெரிய ப்ரோசஸ் அண்டர்கோ பண்ணது, தாண்டி வருவது. எல்லாம் ஆக முடிஞ்சு ஒரு கட்டியாக வந்து நாங்க பார்க்கிறதுக்கு இல்லையா, இது எத்தனையோ இது போன்ற வீல் பேரோவில் இருந்து வந்த ஒரு கட்டி தான் இது. புரியுதா என்ன? ஒரு 17, 18 பெரிய அத்திவார கற்களின் மொத்தம் இறுதியில இம்முனிகானம் தங்க தான் இருக்கும். 17, 18 பெரிய கற்கள் இருந்து எடுத்து உலகத்தான் எடுக்கலாம் தங்கம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது. நான் அதுக்குள்ள போயிட்டு கொண்டு உலகை பார்க்கிற நேரத்தில் இந்த ஹதீஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மனிதர்கள் வெள்ளி தங்க சுரங்கங்கள் போன்ற சுரங்கங்கள். நீங்க உங்களை முழுமையாக இதற்கு அர்ப்பணித்து இந்த மாணவர்களில் இருந்து மனிதர்களை வெளிக்கொணர்வதற்காக உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி உங்களை இதற்காக ஒப்பு கொடுத்து உங்களுடைய முழு நேர சிந்தனையும் முழு கவனமும் உங்களுடைய மாணவர்களாகவே இருந்து உங்களுடைய அத்தனை சக்தியையும் அவர்களுக்காக பிரயோகித்து அவனிலிருந்து என்ன வெளிக்கொணர வாய்ப்பு இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து, இன்னும் தெளிவா சொல்றதா என்றால் உங்களுக்குள்ளே உள்ளதை அவனிலிருந்து வெளிக்கொணர்வதல்ல, அவனுக்குள்ளே இருக்கக்கூடியது வெள்ளியா தங்கமா என்று கண்டுபிடித்து. என்றால் உங்களுக்குள்ள உள்ளதை அவனிடத்திலிருந்து வெளிக்கொணர முடியாது, அவனுக்குள்ள உள்ளதைத்தான் அவனுக்குள்ள இருந்து வெளிக்கொணர முடியும். அதை கண்டுபிடிக்கிற வேலை செய்து பிறகு அவனிடத்திலிருந்து அதற்குரிய முயற்சிகளை அவனுக்குள்ளேயே முடுக்கிவிட்டு அவற்றிலிருந்து கொஞ்சமாவது வெளிக்கொணர்வது என்பது இந்த பாரிய பெண்ணாம்பெரிய கற்கள் பலதை ஒன்று திரட்டி கொஞ்சம் போல தங்கத்தை வெளிக்கொணர்வதற்கு சமம், கொஞ்சம் போல வெள்ளிக்குணர்வதற்கு வெள்ளியை வெளிக்குணர்வதற்கு சமம். இதுதான் இந்த ஹதீஸின் நிழல்ல வெளிச்சத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படி மனிதர்கள் மீது நடக்கக்கூடிய முயற்சி, மனித உற்பத்தி என்பது ஒரு சாதாரணமான ஒன்றல்ல, ஏனைய உற்பத்திகள் போன்ற ஒன்றல்ல. இதனால் தான் நீங்கள் சிறப்புற்று விளங்குகிறீர்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த பணியில உங்களை ஈடுபடுத்தி இருக்கிற நேரத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் என்கிற உறவு என்பது உயிர்களுக்கும் உயிர்களுக்கும் இடையிலான உறவு, உயிர்களுக்கும் உயிர்களுக்கும் இடையிலான உறவு. டெலிபோன் உற்பத்தி, மனிதன் வேலை செய்கிறான், இதற்குரிய ரோ மெட்டீரியல் அல்ல. உயிருக்கும் உயிருக்கும் இடையிலான உற்பத்தி ஒன்று அல்ல. ஒரு உயிர் உள்ள மனிதன் உயிரற்ற ஜடம் ஒன்றில் உற்பத்தி வேலையை செய்கிறான். ஆனால் நீங்கள் செய்கிற உற்பத்தி மனிதன் மீது செய்கிற உற்பத்தி என்பதனால் உயிருள்ளவனுக்கும் உயிருள்ளவனுக்கும் இடையிலான தொடர்பு, இது உலகத்தில் வேறு எந்த உற்பத்திகளுக்கும் அமைகிறதில்லை. அப்படி அமைந்தாலும் கூட ஐயறிவுள்ள மிருகங்களோடு பறவைகளோடு இருக்குமே ஒழிய ஆறறிவுள்ள மனிதர்களும் மனிதர்களும் சம்பந்தப்படுகிற ஒரு உற்பத்தி இருக்க மாட்டாது. ஆகவே அன்புக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, மிகவும் புனிதமான ஒப்புவமை காட்ட முடியாத உபமானம் ஓமேயம் இதற்கு வேறு ஒன்று இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சிறந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதனால் இரண்டாவது வகையிலே நீங்கள் சிறப்புக்குரியவர்களாக ஆகிறது. எனவே மாணவர்கள் மீது நீங்கள் செய்கிற இந்த முயற்சிக்கு ஒப்பான ஒரு முயற்சி உலகத்திலே இல்லை என்பதனால் உங்களை உலகத்தில் எல்லோரும் சிறந்தவர்களாக பார்க்கிறார்கள். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சான்றோர் சொல்லி வைத்ததெல்லாம் இந்த பின்னணியில் தான். நீங்க எத்தனை தொழிலும் எத்தனை பணியும் செய்யலாம், ஆனால் எல்லா பணிகளிலும் சிறந்த பணி ஆசிரிய பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொன்னது இந்த பின்னணியில் தான். ஆகவே நீங்க சிறந்த பணி செய்கிறீர்கள், சிறந்த ஒரு வேலையை மனித சமுதாயத்துக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் சேவையை அல்லாஹாலா கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனை முதலில் என்னிடமிருந்தும் அடுத்து உங்களை சார்ந்தவர்களிடமிருந்தும் நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் யார் யாரெல்லாம் எந்த ஒரு வகையிலே பாடசாலைகளிலோ மதரசாக்களிலோ வேறு வகைகளிலோ மனிதர்களை உற்பத்தி செய்யக்கூடிய பல்கலைக்கழகங்களிலோ கல்லூரிகளிலோ ஆசிரியர் தொழில் புரிகிறார்களோ சேவை ஆற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு பெரிய சேவை சிறப்பு இருக்கிறது. ஆனால் நாம் மேலவை படித்தது போல இந்த சேவை திட்டமிட்டு செய்யப்பட வேண்டிய சேவை, அர்ப்பணம் கடின உழைப்போடு தியாக சிந்தையோடு செய்யப்பட வேண்டிய ஒரு சேவை. இல்லை என்றால் ஒரு சுரங்கத்துக்குள் இருந்து தேவையானதை வெளிக்கொணர முடியாமல் போய்விடும். நான் இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி போறேன். இதில் இருந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஆறறி உள்ள உயிருக்கும் உயிருக்கும் இடையிலான ஒரு பெரிய ஒரு இணைப்பு வேலையை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பில் தான் மாணவர்கள் வளர்ந்து வருகிறார்கள், ஆசிரியர்களும் வளர்ந்து வருகிறார்கள். உங்கள் பணி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ந்து வருகிற ஒரு பணி. நீங்க இன்றைக்கு வகுப்புல படிச்சு கொடுத்துட்டு போனது முதல்ல நீங்கள் விளங்க வேண்டியது, அதனை படித்தவர்களில் முதலாவது மாணவன் நான். இன்றைக்கு நான் படிச்சு கொடுத்துட்டு போயிருப்பேன், அது மேக்ஸ் ஆயிருக்கும், சயின்ஸ் ஆயிருக்கும், ஹிஸ்டரி ஆயிருக்கும், ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஆயிருக்கும், ஒரு சமயம் ஆயிருக்கும், அது வேற பிரச்சனை. நான் என்ன 40 நிமிடம் சொல்லி கொடுத்துட்டு போனேனோ அதனை முதலாவது உள்வாங்கியது, அப்சர்வ் பண்றது, ஒன்று உள்வாங்கிறது, அதன் மைய கருத்துக்கள் உபக்கருத்துக்கள் எல்லாவற்றையும் முதலில் உள்வாங்கிய முதல் மாணவன். வகுப்பிலே 20 பேர் இருந்தால் 20 பேருக்கும் முதல் முன் ஆளாக நின்று உள்வாங்கிய முதல் மாணவன் படித்து கொடுத்த நான் என்பதை நீங்க ஒவ்வொருத்தரும் உணரும். எனக்கே நான் படித்துக் கொடுத்ததில் திருப்தி இல்லை, நான் படித்துக் கொடுத்தது எனக்கே விளங்க இல்லை, நான் படித்து கொடுத்ததில் எனக்கே தெளிவில்லை என்று சொன்னால் முதல்ல நீங்க விளங்க வேண்டியது இந்த மாணவர்கள் யாருக்கும் இது விளங்க இல்லை. விளங்கி கொடுங்க, நான் என்ன பேசுறது, ஒரு வகுப்பில் the first student of a class, ஒரு கிளாஸ் இருக்கக்கூடிய மாணவர்களில் முதல் தர முதலாவது மாணவன் டீச்சர், அந்த வகுப்பின் ஆசிரியர். நான் மாணவர்களோடு ஒன்றாக ஒரு மாணவனாக ஆகி படித்துக் கொடுத்தால்தான் நான் முதலில் படித்துக் கொடுத்திருக்கிறேன் என்கிற முடிவுக்கு நான் வரலாம். நான் படிச்சு கொடுக்கிற லொஜிக் ஒரு காலத்தில் சொல்வார்கள், ஒரு இடத்துல நடந்துச்சு, தான் படிச்சு கொடுக்கிற லொஜிக், லொஜிக்னா என்ன சொல்றது, அளவை எல்லாம் தர்க்க அளவைகள், தான் படிச்சு கொடுக்கிற லொஜிக், தான் படிச்சு கொடுக்கிற மாணவர்களுக்கு விளங்குது இல்லை என்பத, தன் மாணவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பத தான் விளங்கிக் கொண்டு மாணவர்களுக்கு விளக்கப்படுத்தினான். இது ஒரு ஆசிரியர் தான் படிச்சு கொடுக்கிற லொஜிக், தன்னுடைய மாணவர்களுக்கு விளங்குது இல்லை என்பத தானும் விளங்கிக் கொண்டு, இவர் படிச்சு கொடுக்கிற லொஜிக் அவருக்கு விளங்குது இல்லை என்பத மாணவர்களும் விளங்கிக் கொண்டு ஒருதன் படிச்சு கொடுத்தானார். இது அவரும் தோல்வி பிள்ளைகளும் தோல்வி. இதனால்தான் ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், குல், மக்களுக்கு சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கிறேன், அலா பசீரத்தின் அன வமனித்தபானி, நான் எந்த பாதையின் பக்கம் அழைக்கிறேனோ அதுல எனக்கும் என்னோடு இருப்பவர்களுக்கும் தெளிவு இருக்கிற நிலையில் அழைக்கிறேன். நான் ஒரு பாதையின் பக்கம் அழைக்கிறேன், அது கருப்பா சிவப்பா என்பது எனக்கே வெளிச்சம் இல்லை, தெளிவு இல்லை, நான் அதன் பக்கம் அழைப்பதானது அது பில. இதுதான் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். முதல்ல நீங்கள் எதன் பக்கம் அழைப்பு விடுக்கிறீர்களோ அதில் 100% வீதம் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே இதை மக்களுக்கு சொல்லுங்கள், நான் அழைக்கிற பாதையில் நான் முதல்ல தெளிவாக இருக்கிறேன், நான் கற்றுக் கொடுக்கிற பாடத்தில் நான் முதல்ல தெளிவாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய மாணவர்கள் நிச்சயமாக தெளிவு அடைந்திருப்பார்கள் என்று நம்பிக்கை பெறலாம். எனக்கே தெளிவில் என்றால் நிச்சயமா என் மாணவர்கள் தெளிவு பெற இல்லை. இதை இங்க உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்க மாறணும். என்றால் நிறைய பாடசாலைகள்ல அதுதான் இப்ப நடக்குது. ஒரு மௌலவி இருந்தார், அப்துல் கஃபூர் மௌலவி, அவர் சொல்வாரு, சஃபா பெரட்டி ஜஹில் பாக்கி வர, அதாவது பக்கத்தை பெரட்டி அறிவு பக்கத்தை பெரட்டி கொடுக்கிறது அறியாம மிச்சம். புஸ்தகத்துல பெரட்டிட்டு போறது பக்கம் பக்கமா, அறிவு வளர்றது இல்ல, அறியாமத்தான் என்ன மிச்சப்படுறது. சஃபா பெரட்டி ஜஹில் பாக்கி, அரபும் தமிழும் கலந்து சொல்லுவாங்க. இந்த ஒரு கோலம் அலங்கோலம் எங்களுக்கு கூடாது. மிகவும் நேசமான அந்யோன்யமான உறவு ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையில இருக்கிற நேரம் அது அறிவு ஒழுக்கம் சார்ந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நேரம். அல்லாஹாலா அந்த உறவுல பறக்க செய்து இருக்கிறான். நீங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கல்வி ஒழுக்க முயற்சியில் ஈடுபடுகிற நேரத்தில் மாணவர்களாக நீங்களும் ஆகி செய்தால்தான் இதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லவர்களை வல்லவர்களை நாட்டுக்கும் பாருக்கும் உற்பத்தி செய்து கொடுக்கலாம். பாடசாலைகள், மதரசாக்கள், பல்கலைக்கழகங்கள் என்று வருகிற போது இது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு திட்டத்துக்கு கீழ் இயங்குகிற இயக்கம். ஒரு அதிபர், அதுக்கு மேல் கல்வி திணைக்களம், கீழே ஒரு பாடசாலை முகாமைத்துவம், ஆசிரியர்கள் என்ற ஒரு சாரார், மாணவர்கள் என்ற ஒரு பெரும் எண்ணிக்கையிலான கூட்டம், மறுபக்கத்தில் உறவர்கள், பாடசாலைக்கென அபிவிருத்திக்கென ஒரு தனியான இயக்கம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பணி செய்கிற போது இப்பொழுது ஆசிரியர் மாணவர் என்று நாங்கள் பேசுகிற இந்த வட்டத்தில் இருந்து நாங்கள் கொஞ்சம் வெளிவாரோம், கொஞ்சம் நல்லாவே வெளிவாரோம். ஒரு ஆசிரியர் என்பவன் மாணவர்களுக்கு மட்டும் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான் என்ற நிலைமையில் இருந்து விடுபட்டு தன்னோடு ஒட்டி உருவாடுகிற நிர்வாகத்துக்கும் பொறுப்பு சொல்லக்கூடியவனாக மாறுகிறான். இந்த மாணவர்களை தம்மிடத்திலே தமது கைகளிலே நம்பி ஒப்படைத்திருக்கக்கூடிய பெற்றார்களுக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டியவனாக மாறுகிறான். தங்களுடைய பாடசாலையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அதன் பேரிய அந்த பேரியக்கத்தின் பிரதம் நிர்வாகி அதிபர், அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய உப அதிபர், பிரதி அதிபர் என்றெல்லாம் சொல்லுவாங்களே இவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், ஊரின் முக்கியஸ்தர்கள், கல்வி திணைக்களம் அதிகாரிகள், இப்படி பல பக்கங்களில் இருந்து உங்களோடு பின்னி பிணைந்த விட்டு அகல முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு எங்கள நாட்டில் இருக்குது. சில நாடுகள் அது இல்லை, இது என்னுடைய உடைவு குறை, என்னுடைய இறுக்கம் குறைவாக இருக்கும். சில நாடுகள் இது இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா நாடுகள், ஆஸ்திரேலியா போன நாடுகள்ல போனா இது இறுக்கம் குறைவு, நார்த் அமெரிக்கா நாடுகள்ல இன்னும் இறுக்கம் குறைவு. இப்போ நார்த் அமெரிக்காவில் போனீங்கன்னா ஹோம் ஸ்கூல் சிஸ்டம் பரவலா வந்துருச்சு. ஹோம் ஸ்கூல் சிஸ்டம் என்ன தெரியுமா, ஹோம் ஸ்கூல் சிஸ்டம் வீட்டு பாடசாலை, அதாவது கிறிஸ்தவ நாடுகள்ல பாடசாலைகளுக்கு போய் தான் பிள்ளைகள் வேண்டத்தகாத அத்தனையும் பழகி கொண்டு வருகிறார்கள் என்பதனால் பாடசாலை இஸ் நாட் எ சேஃப் பிளேஸ், எங்களுக்கு மாணவர்களுக்கு பாதுகாப்பான இடம் அல்ல என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். நான் இவ்வளவு நேரமா பேசியதையெல்லாம் தாண்டி நம்பி ஒப்படைக்க முடியுமானவர்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆசிரிய சமுதாயத்தின் மீது நம்பிக்கை இழந்து போனது முதலாவது உலகத்தில் கிறிஸ்தவ சமுதாயம். எங்கேயும் இல்ல, நார்த் அமெரிக்காவில், நார்த் அமெரிக்காவில் அரசாங்கத்தினால லெஜிஸ்லேஷன் சட்டமாக ஆக்கப்பட்டது ஹோம் ஸ்கூல், வீட்டு பாடசாலை. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க ஹோம் ஸ்கூல் கன்செப்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது. அதாவது ஒரு வீட்டில் கணவனோ மனைவியோ அரசாங்கத்தின் அந்த ஏரியாவுக்குரிய டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பதிவு செஞ்சு அவர் தொழிலுக்கு போகாமல் காலையில் பாடசாலை இயங்கக்கூடிய நேரத்துக்கு ஆரம்பித்து முடியும் வரைக்கும் அவர் வீட்டில் இருந்து படிச்சு கொடுக்கலாம். இதுல இதுல அவருக்குரிய சம்பளத்தை அரசாங்கம் வேறையாக கொடுக்குது. இது எங்க நாட்டில் எல்லாரும் எழுந்திருவாங்க இல்லையா? எங்க நாட்டில் எல்லாரும் வீட்டில் எழுந்திருவாங்க. இது நார்த் அமெரிக்காவில் இருக்குது ஹோம் ஸ்கூல். ஆனா பதிவு செய்யணும். இன்னும் அதுல ஒரு இலகுவான அமைப்பு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் பக்கத்து வீடுகளில் இருந்து பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளலாம். மேக்ஸிமம் 20, 20 பேருக்கு மேல போகக்கூடாது. அவர் வீட்டில் வச்சு படிப்பிக்கலாம். ஹீஸ் பெய்ட், அவருக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம், அடிக்கடி வந்து செக் பண்ணுவாங்க என்ன நடக்குதா இல்லையா. அதிகாரிகள் வந்து பார்ப்பாங்க, பதிவு செய்வாங்க. பரீட்சைக்குரிய காலத்தில் பரீட்சைக்கு மாணவர்கள் தோற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அந்த கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடக்கும், ஸ்டேட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடக்கும். இது என்னத்துக்கு இப்படி வந்துட்டாங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவ உலகம் இந்த முடிவுக்கு, ஆசிரியர்களோ பாடசாலைகளோ எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான இடம் அல்ல என்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இது ரொம்ப தூரம் இல்ல, ரொம்ப காலத்தில இல்ல, மிக அண்மை காலத்தில அடுத்த நாடுகளுக்கு என்ன செய்யலாம், இது பரவலாம், சரிதானே? ஆனால் எங்கள நாட்டில் இதெல்லாம் இறுக்கமான சட்டங்கள் இருப்பதனால எந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தாலும் கல்வி கொள்கைகளில் இறுக்கமான சட்டங்கள் இருப்பதனால இவை எல்லாம் என்ன நடக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அண்மையில நடக்கக்கூடியதாக வாய்ப்புகள் இருப்பதாக தெரியல. எது எப்படி இருந்த போதிலும், எது எப்படி இருந்த போதிலும் நீங்க இந்த இவ்வளவு இறுக்கமான ஒரு சூழலுக்குள்ளதான் வெறும் மாணவர்களுக்கு மட்டும் அவர்களோடு உரையாடி உறவாடி உங்கள் பொறுப்புகளை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலிருந்து வெளிவந்து அகன்று விரிந்து அதே நேரத்தில் சற்று இறுக்கமான ஒரு பதில் சொல்லுவதற்கு பல தரப்பு உங்கள் மத்தியில உங்களை சுற்றி கோழியை கண்ட கழுகு போல இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்ன இருக்கிறீங்க. எல்லாரும் பாக்குறாங்க, அவர் எப்படி படிப்பிக்கிறார், அந்த டீச்சர் எப்படி படிப்பிக்கிறார், இவர் எப்படி படிப்பிக்கிறார், பிரின்சிபல் சரியா சரியா செய்யறாரா, இந்த வகுப்புக்கு பொறுப்பா, இது பாடசாலா விருத்தி சங்கம் கண்காணிக்குது, பெற்றோர் கண்காணிக்கிறான், உரிய நேரத்துக்கு போறானா இல்லையா, உரிய நேரத்துக்கு முந்தி வெளியே வாரானா, உரிய நேரத்துக்கு புற வெளியே போறானா, எப்படி ஒரு வாரார், எப்படி படிப்பிக்கிறாரு, இது எல்லாத்தையும் ஒரு முனையில இருந்து நீங்க கண்காணிக்கப்படுறீங்க, பல முனைகள் இருந்து நீங்க கண்காணிக்கப்படுறீங்க. ஒரு விஷயம் நல்லா விளங்குங்க, யார் எங்களை கவனிக்கிறார்களோ இல்லையோ, ஒருவன் எங்களை கவனமா கவனிச்சுட்டு இருக்கிறான். அவன் பதிவுல இருந்து பார்வையில் இருந்து நாங்க யாரளவும் யாரும் இம்மி அளவும் தப்ப முடியாது. இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அதுக்கு என்ன செய்யணும், பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவேதான் இந்த சட்டத்திட்டங்கள் ஒழுங்குகளுக்கு இடையில நாம் வேலை செய்கிற நேரத்தில் ஒரு டீம் ஒர்க் தேவைப்படும். டீம் ஒர்க் அதாவது குழு வேலை திட்டம், வேலைப்பாடா என்ன சொல்றது, எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து செய்கிற வேலையாக ஒரு காலம் மிஞ்சி குருகுலம் என்ன சொல்லுவாங்க, குருகுலம், அதாவது ஆசிரியர் மாணவர் உறவு அவ்வளவுதான். அவர் ஆசிரியர்களுக்கு படிச்சு கொடுப்பார், பரீட்சை ஒன்று இல்லை. ஆனா சிறந்த ஆசிரியர் சிறந்த மாணவர்கள், சரிதானே? இப்ப அதான் குருகுல திட்டம் ஒன்று அல்ல, பல்முனையில ஆசிரியர்களுடைய பணிகள் எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டு பல முனைகளில் இருந்து அவர் ஒப்சர்வ் பண்ணப்படுறார், மானிட்டர் பண்ணப்படுறார், அவருக்கு விசாரணை இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது, அவருடைய பணிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன எழுதப்படுகிறது, எல்லாமே நடக்கிற ஒரு காலத்தில் சூழல்ல சூழ்நிலையில நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இங்க தப்புனா இன்னொரு இடத்துல போய் மாற்றும். ஒன்றில்லாவிட்டாலும் எதிர தப்புனாலும் ஊர் வாயில இருந்து தப்ப முடியாது. ஊர் வாய்க்கு உளமூடி ரெண்டுவாங்களே, அது நீங்க செய்யற ஒவ்வொன்றை பத்தியும் விமர்சனம் செய்யறதுக்கு இருக்கு. நல்லது செஞ்சாலும் செய்யும், தீயது செஞ்சாலும் செய்யும். நல்லது செஞ்சுட்டு ஏற்று வாங்குற வேற விஷயம், ஆனால் என் கடமையில நான் தவறு செஞ்சுட்டு ஏற்று வாங்குறத போற ஒரு ஒரு இழிவு எனக்கு இருக்க முடியாது. எனவே நாங்க ஒரு டீம் ஒர்க்காக சேர்ந்து செய்கிற போது ஒரு அதிபர் என்பவர் ஒரு பாடசாலையின் மையப்புள்ளி, அதிபர் என்பவர் ஒரு பாடசாலையின் மையப்புள்ளி, மையப்புள்ளின்னு சொன்னா சென்ட்ரல் பாயிண்ட். ஒரு வட்டம் கீறுறீங்கன்னு வைங்க, ஒரு வட்டம் கீறினால் அந்த வட்டத்துக்கு ஒரு மையப்புள்ளி வேணும் தானே, அந்த மையப்புள்ளியை வைத்து கீறப்பட்ட வட்டம் தான் இந்த பாடசாலை. அந்த மையப்புள்ளி அதிபர், அந்த அதிபர் என்கிற மையப்புள்ளியில் இருந்து தான் ஒரு கோடு ஆசிரியர்கள், இன்னும் ஒரு கோடு மாணவர்கள், இன்னும் ஒரு கோடு பாடசாலை அபிவிருத்தி சங்கம், இன்னும் ஒரு கோடு பெற்றோர்கள், இன்னும் ஒரு கோடு அதிகாரிகள், அரசு திணைக்களங்கள், கல்வி சார் திணைக்களங்கள், இன்னும் ஒரு கோடு ஊர் பிரமுகர்கள், இன்னும் ஒரு கோடு பாடசாலையில் உள்ள இதர ஊழியர்கள், கல்வி சாரா நான் அகாடமிக் ஸ்டாஃப், இது எல்லாமே அந்த அதிபர் என்கிற மைய புள்ளியை வைத்து கீறப்படுகிற ஒரு வட்டமும் அதனுடைய பிரிகோள், அதனுடைய என்ன கோடு இந்த சைட்ல போகும், என்ன கோடுன்றீங்க, ஆரை கோடு. சரி, இந்த கோடுகள் எல்லாம் வந்து சங்கமிக்கிற இடம் இந்த மைய புள்ளி தான். கரெக்டானே? இவருடைய நிர்வாக இயக்கம் என்பது ஒரு சென்ட்ரல், அதாவது மத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அவருடைய காரியாலயத்துடைய அளவு பௌதிக ரீதியாக சிறிது பெரிதாக இருக்கலாம், அது வேறு விஷயம். அங்கிருக்கக்கூடிய உபகரணங்கள், தளபாடங்களுடைய அளவும் அதனுடைய அழகும் சிறிது பெரிதாக கூடி குறைந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் ஒரு தனிநபராக நின்று இத்தனை பேருக்கும் பதில் சொல்லியாக வேண்டிய ஜவாபுதாரியா இருக்கிறார். ஆசிரியர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும், பெற்றோர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும். ஒன்று விட்டு பழைய மாணவர் சங்கம் ஒன்று இருக்குது, அதுக்கும் பதில் சொல்லணும், ஊர்ல உள்ளவங்களுக்கும் பதில் சொல்லணும், கல்வி திணைக்களத்துக்கும் பதில் சொல்லணும், இவ்வளவு பேருக்கும் பதில் சொல்லுகிற ஒரு மைய புள்ளி அவர் தான். அதனால அவருக்கு ரொம்ப பொறுமை அவசியம். அதே நேரத்தில் அவருடைய பொறுமையை அவருடைய பலகீனமாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது அடுத்தவர்களுக்கு அவசியம். புரிஞ்சுக்கிறேன் என்னண்டு, அதாவது அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படியானவர் என்பது ஒரு விஷயம், ஆனால் அவர் ஒரு நிர்வாகியாக இந்த கதிரியில் இருக்கிறார் என்றால் அவரை ஒரு நிர்வாகியாக பாருங்கள். ஒரு நிர்வாகம் என்பது, அது ஒரு நபியாக இருந்தாலும் கூட நிர்வாகம் என்று வந்துவிட்டால் அது ஒரு தனியான துறை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் என்று வந்துவிட்டால் அது தனியான துறை. தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்தாலத்தில் முப்பெரும் பணிகளை செய்தவர்கள், ஒன்று நபி, இரண்டு அரசர், மூன்று ஒரு நீதிபதி. ஏக காலத்தில் மூன்று ரோல்ஸ் பகிர்வாகம் செய்தவர்கள். ஒன்றை ஒன்றுக்குள் அவர்கள் சம்பந்தப்படுத்தினால் அரசராக இருந்து கொண்டு அதில் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய வேலையை அதில் இருந்து கொண்டுதான் செய்யணும். ஒரு நீதிபதியாக இருந்து கொண்டு அந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய வேலையை நீதிபதியாக இருந்து கொண்டுதான் பார்க்கிறான். ஒரு நபியாக ரசூலாக இருந்து கொண்டு பார்க்க வேண்டிய வேலையை நபியாக ரசூலாக இருந்து கொண்டுதான் பார்க்கலாம். அவர் தனிப்பட்ட முறையில் மூன்று பொசிஷன்ஸ்லையும் இருக்கிறார், வேறு விஷயம். அதிபரும் அது போல, அவர் ஊர்ல ஒரு பெரியவராக இருப்பார், ஊர்ல ஒரு சங்கத்தில தலைவராக இருப்பார், ஊர்ல ஒரு வேறு வேறு பதவிகள் பொறுப்புகள் இருப்பார், அவருக்கு ஏதாவது ஒரு தோட்டமைக்கும் தரும், அது வேறு விஷயம். பாடசாலையை அவர் நிர்வகிக்கிறார் என்ற வகையில் பாடசாலை பொறுப்புகள்ல அவர் தனியான நிர்வாகி. அவருக்கும் எங்களுக்கும் இடையிலான வெளியுறவு வேறு விஷயம். ஆனால் அவர் எங்களுடைய அதிபர் என்று பார்த்தால் அவரை நாம் ஒரு பிரதம நிர்வாகியாக பார்க்க வேண்டும். ஜப்பானுடைய முன்னேற்றத்துக்கு, அதாவது துரித முன்னேற்றம், அசுர வேகத்தில் அவங்க முன்னேறினாங்க தானே, இரண்டாம் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு, ஒரு பாடம் உங்களுக்கு. அசுர வேகத்தில் அவங்க முன்னேறினதுக்கு சில காரணங்கள், அதுல ஒன்றுதான் தங் ஒவ்வொரு நிறுவனத்திலும் பணிபுரிபவர்கள் தங்களுடைய பிரதம நிர்வாகியை தம்முடைய தந்தையாக பார்க்கிறார்கள். விளங்கிக் கொண்டு, ஜப்பானின் துரித முன்னேற்றத்துக்கு சில காரணங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன, அவற்றை பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவற்றில் ஒன்று, ஒவ்வொரு நிறுவனத்திலும் பணிபுரிகிற அத்தனை பேரும் பாடசாலை உட்பட தமது பிரதம நிர்வாகியை தம்முடைய தகப்பன் போல் பார்க்கிறார்கள். ஆழமான அர்த்தமே வாப்பாந்து பார்த்தா அவர் சொல்ற அத்தனையும் நாங்க என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். சில பல வேலைகள்ல மனிதன் வகையில எங்களுடைய தவறோ அவருடைய தவறோ வேறு விஷயம், சத்தம் போடுவார், வாப்பாத்தான் என்ன செய்வோம், வாப்பா பேசிட்டார், பிரச்சனை இல்லை. நன்மை நாடிதான் பேசியிருக்கிறார் நல்ல எண்ணம் மட்டுமே எனக்கு வரும். இப்படி ஒரு தந்தையாக பார்க்கிற பண்பை ஜப்பான் அவர்கள் இயல்பாக அவங்களுடைய மக்களிடத்தில் இருப்பதனால் அவர்கள் துரிதமாக வளர்ச்சி கண்டதற்கு அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் எங்களிடத்தில் வரும் என்றிருந்தா பிரதம நிர்வாகி பாடசாலையில பிரின்சிபல் அவரை எம்முடைய தந்தையாக பார்ப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக நாம் என்ன செய்யலாம், வளரலாம். அவர் நிர்வாகி. நிர்வாகம் என்று வருகிற நேரத்தில் சில நேரத்தில் என்ன செய்வார், விட்டு கொடுப்பார். சில நேரத்தில் என்ன செய்வார், அவர் விட்டு கொடுக்காமல் என்ன செய்வார், விட்டு பிடிப்பார். சில நேரத்தில் எட்டி பிடிப்பார். இதையெல்லாம் ஒரு நிர்வாகத்தில் அந்தந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய முடிவு. சில நேரத்தில் எங்களுக்கு பிழையாக விளங்கும். சில நேரத்தில் அந்த முடிவு சரியென விளங்குவதற்கு 2 வருடங்கள் செல்லலாம். சில நேரத்தில் அவர் விலகி போன பிறகுதான் என்ன செய்யும், அதே அந்த நேரத்தில் அவர் எடுத்த முடிவு இதுக்கு பின்னணி ஒன்று இருந்திருக்குது என்பதெல்லாம் அவர் போன பிறகுதான் என்ன செய்யும் விளங்கும். சில நேரத்தில் அவர் அந்த முடிவை எடுப்பதற்குரிய காரணத்தை வெளிப்படையா அவருடைய ஸ்டாஃப் மீட்டிங்ல சொல்ல முடியாம இருக்கும். நடக்கிறது பாடசாலையில் மட்டுமில்ல, பல இடங்கள்ல பின்னணியில பலது பல ஜாதி இருக்கும். ஒரு நிர்வாகத்தை செய்ய நபி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நல்லா படிங்க, நான் எல்லாம் கலந்து பேசுறேன். நபி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க செய்த நிர்வாகம் உலகத்தில் யாரும் செய்ய இல்லை. சரியா, மனிதர்களை மட்டும் அவங்க நிர்வாகம் செய்யல, ஜின்கள், பறவைகள், மிருகங்கள் படி ஒரு பெரும் பரப்பு அவங்களுடைய நிர்வாகம் இல்லை. உலகத்தில் தோன்றிய அவர்களுக்கு முன் தோன்றிய எவரும் பின் தோன்றிய எவரும் செய்யாத நிர்வாகம். அதனால தான் அவங்க கேட்டாங்களே, வஹபலி முல்கல் லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி, எனக்கு பின் எவருக்கும் தகாத ஒரு ஆட்சி எனக்கு தான். அப்படி ஒரு ஆட்சி யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. மனிதர்களை நிர்வகிக்கிற ஆட்சி, ஜின்களை நிர்வகிக்கிற ஆட்சி, பறவைகள் மிருகங்களை நிர்வகிக்கிற ஆட்சி. ஒரு தடவை ஒரு நேரத்தில் பறவைகளை பார்க்கிறாங்க, ஒரு பறவையை காணையில, ஹுது ஹுது என்ற பறவையை காணையில, ஹூப்போன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன சொன்னாங்க, குர்ஆன் இது தெளிவா சொல்லுது, வத்தஃபக்கத தயிர், பறவைகளை பார்த்தார்கள் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எதை காணையில, ஹுது ஹுத காணையில. ஃபகால மாலி, என்னப்பா இது, லா அரல் ஹுது ஹுத், ஹுது ஹுத காணையிலேயே எனக்குத்தான் பார்வையில விளங்குது இல்லையா. அம் கால மினல் காயிபீன், அல்லது இந்த கால அப்சென்டா, ஒன்னு இருக்கிற இந்த கூட்டத்தில் எனக்கு அங்கிட்டு மறைஞ்சி இருக்கிறாது, அல்லது ஆளுக்கு அப்சென்டா. அப்சென்ட்டுக்கும் எக்ஸ்கியூஸ்டுக்கும் வித்தியாசம் தெரியுதானே, எக்ஸ்கியூஸ்ட் அறிவிச்சிருக்கிறார் வரையில், அப்சென்ட்ன்றது நோ நோட்டிபிகேஷன், நோ இன்ஃபர்மேஷன், வர இல்லை என்று எந்த அறிவித்தலும் இல்லாமல் வராமல் மறைந்திருந்தால் அவர் அப்சென்ட். நபி அவங்க கேட்கிறாங்க, அம் கான மினல் காஇபீன், நான் அப்சென்ட்டா இருக்கிறேனா, ஹுது ஹுது அப்சென்ட்டா சொல்லி போட்டு சொல்றாங்க, லஉ அஸ்திபன்னஹு அதாபன் ஷதீதா, கடுமையான வேதனையாக வேதனை செய்வேன் அதற்கு, அவுல அஸ்பஹன்னஹு, அல்லது அதனை அறுத்து விடுவேன், அவுல யத்தியன்னி பி சுல்தானின் முபீன், அல்லது என்னிடத்தில் ஹுத்ஹுத் தெளிவான காரணம் ஒன்றை கொண்டு வரணும், கிளியர் ப்ரூஃப் ஒன்றை கொண்டு வரணும், நான் ஏன் அப்சென்டா இருக்கிறேன், அப்சென்டாக ஆனேன் என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றான். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், நானும் நீங்களும் பேசுவோம், ஒரு நபி இப்படி பேசலாமா? நான் கேட்கறது புரியுதா? ஜஸ்ட் வரையில் அவ்வளவுதான், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்பா, ஆனா சொல்லாம வராம இருந்திருக்கு. அவங்க சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கடும் தண்டனை வேதனை கொடுப்பேன், இல்ல அறுத்தே ஆள முடிச்சிடுவேன், இல்ல சரியான தெளிவான ப்ரூஃப் கொண்டு வரணும், நான் வராம இருந்ததுக்கு இதுதான் காரணம். இப்ப யாரும் பேசலாம், ஒரு நபி இப்படி பேசலாமா? நோ, பேச இயலாது. இங்கன நபி அல்ல, அவங்களை பார்க்கணும் யாராக, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா பாருங்க, ஒரு நிர்வாகி. சூரத்துன் நம்மள படிச்சு பாருங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து சேருது, வந்து பில்கிஸ் இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லியிருந்த ஒரு கூட்டம், அல்லாஹ் அல்லாமல் எல்லாம் சொல்லி முடியுது. எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த அந்த பிரதம நிர்வாகி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, قال سننظر اصدقت ام كنت من الكاذبين. ஹுதுஹுதே, நீ உண்மை சொல்றாயா அல்லது பொய்யனா இருக்கிறாயா என்பதை நாங்க பார்ப்போம். நீ சும்மா வந்து இதெல்லாம் பெரிய கதையெல்லாம் சொன்னதுக்கு நாங்க அவசரமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தட் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் ஒரு நிர்வாகி. சும்மா ஒரு காரணத்தை பெரிய இதெல்லாம் போட்டு அங்க சிறுக்கு நடக்கிற அப்படியா எப்படியாண்டு வந்து சொன்னதுக்கு நான் அப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் நபித்துவத்தை, தூதுத்துவத்தை, இறைவனுடைய ஏகத்துவத்தை சொல்றதுக்கு தான் இருக்கிறேன். நீ அப்படி ஒரு வந்து கதையை விட்டு சும்மா உங்களோட பணியை நான் செய்யறதுக்கு உதவியா இருக்கிறதான் கதை விட்டு நீ வராமைங்கிறதுக்கு காரணம் சொல்ல ஏனாது. நீ சொல்றது உண்மையா அல்லது பொய்யாண்டத்தை நான் இப்ப பார்க்கணும். இப்ப விலங்குதான் என்னண்டு, இப்ப யாரும் சொல்லலாம் இப்படி யூசுப் சுலைமான் நபி ஒரு நபியா இருந்து கொண்டு பேசலுமா, நிர்வாகம் என்று வருகிற போது சில நேரங்களில் அவர் சில டிசைசிவ் மோமெண்டா இருக்கு, அதாவது முடிவெடுத்தாக வேண்டிய தருணமா இருக்கும். அவருக்கே அது வேட்டுவாக மாறிடலாம் ஒரு முடிவெடுப்பதற்கு அவர் தவறினார். அந்த மாதிரியான கட்டங்கள்ல அவர் முடிவெடுத்து வேலை செய்கிற போது நாங்கள் அவரை பிள்ளையாக விளங்காமல் அவர் முடிவின் பின்னே ஒன்று திரண்டு அவரை பலப்படுத்துகிற ஒரு பெரிய இயக்கத்தை நாம் இந்த இடத்திலே இயங்க வைப்போம் என்றால் எங்களுடைய பாடசாலையிலே பலதரப்பு சேர்ந்து செய்யக்கூடிய மனித உற்பத்தி பணியில நாங்கள் வெற்றி பாதையில போய்கொண்டிருப்போம். இல்ல சதா அதிபர் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் குறை கண்டு கொண்டும் ஒத்துழைக்காமலும் விமர்சனங்கள் செய்து கொண்டும் இருப்போம் என்றால் நாங்கள் எப்பொழுதும் பின்னோக்கி போய்கொண்டு இருப்போம், சரியா? ஆகவே நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்து சொன்னது போல நல்லவர்கள் வல்லவர்களை உருவாக்குகிற முயற்சியில முன்னொரு காலத்தில் இருந்த குருகுல பணி இப்ப இல்லை. நாலா பக்கமும் எங்களை இறுக்கி வைத்த, சுற்றி பின்னி வைத்த ஒரு ஆசிரியர் பணியில நாங்கள் இருக்கிறோம். ஒரு பெரிய நிர்வாகத்தினுடைய ஒரு அங்கமாக நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பணியில ஒவ்வொருத்தராக தன்னுடைய பங்கை சரியாக நிறைவேற்றி கொண்டு ஒரு அதிபர் என்கிற ஒரு பெரும் மையப்புள்ளி ஒன்றுக்கு கீழே, பெரும் வட்டத்தினுடைய மையப்புள்ளி ஒன்றின் கீழே நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதுல அவர் என்னென்ன சொல்றாரோ வழிகாட்டுறது ஒண்ணு நல்லா விளங்க, எங்கட மனசாட்சி கொண்டிருக்கிறேன், மனசாட்சிக்கு முரணாக நாங்க நடக்கிற போதெல்லாம் நாங்க தவறுவோம். எங்கட மனசாட்சிக்கு முரணாக நாங்கள் நடக்கிற போதெல்லாம் நாங்கள் தவறுவோம். இது ஹதீஸ் இஸ்தஃபி நஃப்ஸத் வைன் அஃதா கன்னாஸ். மக்கள் உனக்கு 1000 தீர்ப்பு தரலாம், ஆனால் உனது மனசுல நீ கேட்டுப்பார் தீர்ப்பு. மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, மனசாட்சி சொல்லும் இது சரி இது பிழை செய்யாத. மனசாட்சிக்கு முரணா பேசுமே, உனக்கு ஒரு மனசாட்சி கூட இல்லையாடு கேட்போம், என்ன அர்த்தம்? மனசாட்சி கூட உனக்கு இல்லையாடு கேட்கறது என்ன? எதுவும் எவரும் எதையும் சொல்லிட்டு போகட்டும், ஆனால் மனசாட்சி ஒன்று பேசும், நல்லது கெட்டத மனசாட்சி சொல்லும். ஓஹோ யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப், நீங்க வேறொரு வழியில போறீங்க என்பதை மனசாட்சி சொல்லும். சட்டங்கள் 1000 இருந்துட்டு போகட்டும், அந்த சட்டங்கள் யாவும் நமக்கு பேசுவதை விட எங்கட மனசாட்சி பேசுது உறுத்துது, மனசு உறுத்துதுன்னு சொன்னா நாங்க அந்த எல்லையில நிற்போம். நாங்க அந்த எல்லையில நின்று எங்கள நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்போம். சட்டங்கள் யாவும் எங்களை நெறிப்படுத்துவதற்கு உள்ளனவே தவிர கட்டுப்படுத்துவதற்கும் எங்களை போட்டு கஷ்டப்படுத்துவதற்கும் உள்ளதல்ல. உங்களுக்கு திரைக்களங்கள்ல இருந்து வரக்கூடிய சர்க்கியூலர்ஸ்க்கு மேலதிகமாக உள்ளுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய ஒழுங்குகள், ஒழுங்கு வீதிகள் இருக்கும், இவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க முழுமையாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் உங்களுடைய நேரத்தை கொடுத்திக்கிறீங்க சொன்னா, நல்லவர்கள் வல்லவர்களை உற்பத்தி செய்வதற்காகவே உங்களோட இதை கொடுத்திக்கிறீங்க சொன்னா, நீங்க அந்த நேரத்தை அதற்கு மட்டுமே பயன்படுத்துங்க. எதற்கு நான் இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்திக்கிறேனோ அந்த நேரத்தில் அந்த வேலையை மட்டும் நான் செய்வேன் என்று சொன்னால் நான் இந்த பணியை சிறப்பாக செய்கிறேன். நான் அதிலிருந்து கொண்டு வேறு பல விஷயங்களுக்கு, தோட்டத்துக்கும் கவனம் செலுத்துகிறேன், வியாபாரத்துக்கும் கவனம் செலுத்துகிறேன், வீட்டுக்கும் கவனம் செலுத்துகிறேன், ஆஸ்பத்திரிக்கும் கவனம் செலுத்துகிறேன், ஏண்ட புள்ள இன்னொரு இடத்துல படிக்கிறது அதை ஏற்றிக்கிட்டு வாரத்துக்கும் கவனம் செலுத்துகிறேன், வீட்டில் என்ன அடுப்பெறியுதா என்பதை பார்க்கறதுக்கும் கவனம் செலுத்துகிறேன். மொத்தத்தில் நான் வகுப்புலையோ பாடசாலையிலோ என்ற கடமையிலே இல்லை, நான் இருக்கிறேன் பல திசைகள்ல. என் கவனம் வந்து கன்சன்ட்ரேட்டட், அதாவது ஒரு இடத்தில் ஒரு பணியில் குவிக்கப்பட்ட நிலையிலே இல்லை. இப்ப நான் எனது பணியிலே வெற்றி அடையலாமா, நான் எனது பணியில வெற்றி அடையலாமா, நல்லவர்கள் வல்லவர்களை உருவாக்குகின்ற இந்த வேலையில நான் வெற்றி அடையலாமா, மாத முடிவுல அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை 4 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை வருடத்துக்கு ஒரு முறை என்று பிரித்து நடக்கக்கூடிய பரீட்சைகளை நல்ல பேருகளை எடுத்து கொடுக்கலாமா? நிச்சயமா நடக்காது. நேர முகாமைத்துவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. காலையிலிருந்து மாலை வரைக்கும், காலையிலிருந்து மாலை வரைக்கும் நடக்கிற அலுவலக பணிகளை எல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க என்று சொன்னா உங்களுடைய நேரம் ரொம்ப குறைவு. அலுவலக நாட்களும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசிரியருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அலுவலக நாட்களும் ரொம்ப குறைவு. எதுக்கு? நீங்க நல்ல ஓய்வெடுத்து நேரம் எடுத்து நீங்க மனிதர்களை உற்பத்தி செய்கிற பணிக்கு உங்களை இன்னும் இன்னும் தயார்படுத்துங்க என்பதற்காகவே உங்களுக்கு தரப்பட்டுள்ள சந்தர்ப்பம். குறைந்த வேலை நாட்களும் குறைந்த வேலை நேரங்களையும் பெற்றுக் கொண்டுள்ள நாங்கள், நான் எங்களுக்குல பேசுறேன், நான் வேற மெம்பர்ல பேசி பேச இல்லை, இதை எங்களுக்குல பேசுறோம், எங்களை பள்ளத்தின் நாங்கள் அடுத்தவங்களுக்கு காட்டது இல்லை, நாங்க எங்களை திருத்தி போறது. எங்களுக்கு யாருக்கும் கிடைக்காத குறைந்த வேலை நேரங்களும் குறைந்த வேலை நாட்களும் கிடைத்துள்ள ஆசிரியர்கள் அந்த நேரத்துக்குள்ள அந்த காலத்துக்குள்ள அதற்கென தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து வேலை செய்யாத போது சில பேர் சொல்லுவாங்க எடுக்கிற சம்பளம் ஹலாலாகுமாண்டு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நாங்கள் செய்கிற பணிக்கும் கிடைக்கிற ஊதியத்துக்கு மேல என்ன செய்து இந்த முகா என்ன சொல்றது இந்த கம்பேர் பண்ணி பார்க்க இயலாது. கம்பேர் பண்ணுறது ஒப்பிட்டு பார்க்க இயலாது. ஏன்னா நீங்க படிச்சு கொடுக்கிற ஒரு அச்சரத்துக்கு முழு உலகத்தையும் உங்களுக்கு பிறவி ஈடாக தந்தாலும் அது ஈடாக மாட்டுச்சு. அலி ரதியல்லாஹுவன் அவங்கள் போன்ற பெரிய இமாம்களுடைய கருத்துக்களை நாங்கள் படிக்கலாம். எனக்கு படித்து தந்தவனுக்கு நான் அடிமை என்று சொன்னது அலி ரதியல்லாஹுவன். முழு உலகத்தையும் படிச்சு கொடுத்த ஒரு எழுத்தை படித்துக் கொடுத்ததற்காக முழு உலகத்தையும் அவருக்கு பிறகு ஈடாக கொடுத்தாலும் கூட அது ஈடாகாது. ஆகவே செய்கிற பணிக்கும் கிடைக்கிற வேதனத்துக்கும் இடையில ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா பணி செய்யவே முடியாது, உங்களுக்கு யாருக்கும் செய்யலாது. இப்படி பாருங்க, அல்லாஹ் முதலாவது தொழில் அல்லது கடமை, ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது நாங்க எப்படி வச்சுக்கிறோம், நாங்க வச்சுக்கிறது சொல்லுங்களே. முதலாவது, முதலாவது யாரு? அதுதான். ரெண்டாவது தொழிலா குடும்பமா? குடும்பம். மூணாவது தொழில். வீட்டுல சுவாமிலண்டு வந்தா முதலாவது குர்பான் கொடுக்கறது அந்த தொழில. சார் நான் வர இல்ல, அது சில வேலை அறிவிச்சுப்படும் அறிவிச்சுப்படாமே வைக்கும், கொஞ்சம் அதே ஆஸ்பத்திரி பிள்ளையே. ஆனா இப்படி பாருங்க, முதலாவது அல்லாஹ், ரெண்டாவது தொழில், மூணாவது குடும்பம். இப்ப தொழிலை உயிருக்கு உயிராக நேசிப்பதனால் குடும்பத்தில் ஏதோ ஒன்றென்றால் தொழிலா குடும்பமா எதனை விடுவது எதனை தொடுவது என்கிற சந்தர்ப்பத்தில் முதலாவது நான் தொழிலை தொடுவேன், குடும்பத்தை இரண்டாவது ஒரு ஏற்பாடு நான் செஞ்சு கொள்வேன். இது நாங்கள் மாற்றி அமைச்சு கொண்டதுனால இப்ப எங்கட ஆசிரியர்கள் மட்டுமில்லை எல்லாருமே அதைத்தான் உற்றது. அடிக்கடி லீவுகள், சொல்லப்பட்ட லீவு, சொல்லப்படாத லீவு, அறிவித்தல், முன்னறிவித்தல் செஞ்ச லீவு, செய்யாத லீவு. நான் உனக்கு கேட்கிறேன், முன்னறிவித்தல் செய்தோம் என்பதனால எங்கட இடத்தை நிரப்புறத்துக்குரிய ஏற்பாடு செய்தாயிற்று என்று அர்த்தம் நாங்கள் சொல்ல முடியுமா? சில நேரத்தில் அதிபரால் அதை சமாளிக்கலாம், சில நேரத்தில் சமாளிக்க முடியாது. ஆகையினால ஒரு ஆசிரியர் இருக்கிறார், 35 வருஷம் சேவை செஞ்சார். எத்தனை வருஷம்? 35 வருஷம். அவர் 35 வருட காலத்திலும் அனுமதிக்கப்பட்ட லீவுல 17 நாட்கள் தான் லீவே எடுத்திருக்கிறார். கவனிங்க, சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்றேன். ஒரு ஆசிரியர் 35 வருட காலம் சேவை செஞ்சிருக்கிறார். எத்தனை வருட காலம்? 35. ஒருவருக்கு அனுமதிக்கப்பட்ட லீவு எத்தனை? ஒரு வருஷத்துல 41. அவர் பெருமையோடு இன்றைக்கும் சொல்லுவார், 35 வருட காலத்திலும் நான் எடுத்திருக்கிற அனுமதிக்கப்பட்ட லீவில் நான் எடுத்திருப்பது 17 நாட்கள் தான். அப்படியான ஆசிரியர்கள் இருந்ததுனால தான் நல்ல மாணவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இது 41 நாளையும் தாண்டி ஹாஃப் பே நோ பே. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, மூளை கைசருக்கான் கூடிய ஒரு ஸ்டாஃப் மெம்பர், அவங்க 2007 ஆண்டா ஒரு முல்லத்தீவு ஆசாருல் ஜசீரான் ஒரு மலர் வெளியிட்டீங்க. எத்தனாம் ஆண்டு? 7. 2007 ஆண்டு முல்லைத்தீவு மக்கள் அவர்களுடைய முக்கிய அரச பதவிகள், வேறு பதவிகள் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி ஆசாருல் ஜசீரா என்று அவங்க ஒரு நூல் வெளியிட்டாங்க. அத்திலேரி அம்மார் குள்ளி ஒரு பெருவிழா. அந்த விழாவுல தண்ணீரூற்று பாடசாலையில, அவங்க ஊர்ல தண்ணீரூற்று பாடசாலையில நீண்ட காலமாக அதிபராக பதவி வகித்த ஒரு ஆசிரியரை அந்த நேரத்தில் எல்லோரும் பாராட்டி பேசினாங்க. அவரும் அந்த சபையில வந்திருந்தார். அவரோட பேர் என்ன? ஷஹாப்தீன். கபிலிகளை எல்லாம் போவார் இல்லையா? இருக்கிறாரா? இருக்கிறார். அவரை பாராட்டி, இத வாழும் சாட்சி இருப்பதனால இன்னும் தைரியமா நான் பேசுறேன், அவர் இந்த அவங்க தான் நடத்தினால் சொல். அவரை பெரும் பாராட்டு. தண்ணீரூற்று பாடசாலையினுடைய நீண்ட கால ஜீவநாடியாக இருந்தவர். அவர் பேசுவதற்குரிய சந்தர்ப்பம் வந்த போது அவர் பேச்சு பேசும் போது சொன்னார், என்ன மட்டும் பாராட்டுறீங்க, அதிபரையும் ஆசிரியரையும் வைத்து பாருங்க, என் பணியை சிறப்பாக நீங்கள் எல்லாம் சிலாகித்து பேசுகிற அளவுக்கு செய்வதற்கு நான் மட்டுமல்ல என்னோடு கடமை புரிந்த ஆசிரியர்களும் ஒத்துழைத்தார்கள் சொல்லி போட்டு சொன்னார். அதுல சில ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்கள் இருந்தார்கள், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள். ஓரிருடைய பெயரையும் சொன்னார். அவர்கள் தம்மை முழுமையாக ஒப்புவித்து ஒப்பு கொடுத்து பணியாற்றினார்கள். சொல்லிவிட்டு ஒரு கதை சொன்னார். ஒரு நாள் ஒரு ஆசிரியர் வந்தார். சார் கொஞ்சம் வீட்டுக்கு போய் வரணும் நேரத்தோடு என்று கேட்டார். நான் சொன்ன, சார் ஷார்ட் லீவ் போட்டு போங்க. அவருடைய வீடு தண்ணீரூற்று பாடசாலையில இருந்து இப்படி நேரா பார்க்கலாம், முன்னுக்கு தான் இருக்கிற வீடு, ஆபீஸ்ல இருந்து பார்க்கலாம் அவர் வீடு. நான் சொன்னேன், சார் ஷார்ட் லீவ் போட்டு போங்க. அவர் யோசிக்கிறார், சார் நீங்க போகத்தானே போறீங்க, ஷார்ட் லீவ் போட்டு போங்க. அவர் இன்னும் யோசிக்கிறார், என்ன பிரச்சனை? ஷார்ட் லீவ் தான் என்ன சார் கேட்டார். அவருக்கு ஷார்ட் லீவும் தெரியாது, லாங் லீவும் தெரியாது. காரணம், அவர் அப்படி ஒரு லீவ் எடுத்த வரலாறு இல்லை. ஆனா வீட்டுக்கு முன்னுக்குத்தான் பாடசாலை, பாடசாலைக்கு முன்னுக்குத்தான் வீடு. இப்படியெல்லாம் லீவ் என்றால் என்னவென்று தெரியாமல் பணிபுரிந்தவர்களோடு நான் பணிபுரிந்ததனால் என் பணி இலேசாகவும் உங்கள் வாய் மனசு நிறைய புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு உயர்வாகவும் அமைந்தது என்று சொல்லிய மறந்தார். படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது சகோதரர்களே, படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நாங்க பழையவர்களுடைய புகழை பேசி பேசி இருக்கிற அதே நேரத்தில் இந்த காலத்திலும் நல்லவர்கள் வாழ்கிறார்கள். பணியில சிறப்பாக இருப்பவர்கள், பணிக்கு சிறப்பு சேர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய கடமை நேரம் என்று வருகிற போது எங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம். சூரா ஒன்று இருக்கு, வயலுள்ளில் முத்தஃபிபீன், குர்ஆன்ல உங்களுக்கு தெரியும். அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான், அல்லது வயல் என்ற நரகம்தான். தஃபீஃப் என்றால் ஒருவருக்கு போக வேண்டிய உரிமையை நாம் பறித்தெடுப்பதற்கு சொல்லப்படும். என்னுடைய நேரத்தை என்னுடைய மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன், பாடசாலைக்கு கொடுத்திருக்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் நான் வேறொரு வேலை செய்வேன் என்றால் டெலிபோன் பேசுவது உட்பட, அதாவது கடமை சாராத டெலிபோன் பேசுவது உட்பட, அந்த நேரத்திலே நானும் இன்னொரு ரெண்டு ஆசிரியரும் சேர்ந்து வகுப்புக்கு போகாமல் ரெண்டு நிமிஷம் வெளியில கூடி நின்று வகுப்பு கல்வி சம்பந்தம் அல்லாத விஷயத்தை பேசுவது உட்பட நான் என்னுடைய மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய என்னுடைய நேரத்தையும் கொடுக்க வேண்டிய அறிவுரையையும் நான் களவெடுத்திருக்கிறேன், அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை போகச் சேராமல் தடுத்திருக்கிறேன். இந்த தத்வீப்ல வெறும் அளவை நிறுவையில மோசடி செய்யறது மட்டுமல்ல, ஒருவருக்கு எங்களால் போய் சேர வேண்டிய உரிமையை போக விடாமல் நான் தடுத்துக் கொண்டிருப்பது, அது நேரத்தால் இருக்கலாம், வேறு வகையில் இருக்கலாம், இதுவும் அடங்கும் என்று சில பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால நல்லா பாருங்க, இந்த விஷயத்துல நல்லா யோசனை பண்ணுங்க. நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பணி செய்யறதுலதான் எங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி தொடர்ந்து இருக்கும். உங்களுடைய அதிபர் இந்த பாடசாலைக்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை தர வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டத்தோடு தான் இன்றைக்கு ஒரு வருடத்துக்கான திட்டத்தை உண்டாக்குகிற வரைகிற ஒரு பணிக்கு அழைத்திருக்கிறார். நல்ல திட்டங்களை போடுங்க. திட்டங்கள் போடுவதோடு ஒரு பக்கம் முடிந்தது என்று எங்கள் பணி என்று இருக்காம அடுத்த ஒரு பக்கம் இருக்குது, போட்ட வரைந்த திட்டங்கள் படி நாங்களும் ஓன்றது. அதிபர்கள் வருவார்கள் போவார்கள், அது போல ஆசிரியர்கள் வருவார்கள் போவார்கள், பாடசாலை என்றும் போய்கொண்டிருக்க வேண்டும். நீங்க போடுகிறது 2020க்குரிய திட்டம் அல்ல, 2020 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தாலும் இந்த பாடசாலை உயர்ந்து சிறந்து வாழுகிற பாடசாலையாக இருப்பதற்கான திட்டங்களாக இருந்தால் அதுவே உத்தமமான திட்டமா இருக்கும். இன்னைக்கு இருந்தோம் போனோம், வேலை சொல்லிச்சாம், men might come men, men might go, but I will go on forever. மனிதர்கள் வருவார்கள், மனிதர்கள் போவார்கள், நான் என்றும் போய்கொண்டிருப்பேன் என்று வேலை சொன்னதாம். இந்த கதிரில இவர், நாளைக்கு நோத்தர், இன்றைக்கு இந்த கதிரில நீங்க, நாளைக்கு நோத்தர், இந்த கதிரில இன்றைக்கு நீங்க, நாளைக்கு நோத்தர். ஆனா இந்த பாடசாலையும் அதன் பணியும் தொடர்ந்து செல்லும். ஒரு இடத்துல நாங்க டேமேஜ் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் சொன்னா அடுத்து வாரவர் அதை கட்டி எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். நாங்க ஒரு உயர்ந்த நிலையில விட்டுட்டு போறோம் சொன்னா அடுத்து வாரவங்க அதை உயர்ந்த நிலையிலேயே தூக்கி பிடித்துக் கொண்டு போறது லேசு. வருகிற ஆசிரியர் முன்னால இருந்த ஆசிரியரையும் வருகிற அதிபர் முன்னால இருந்த அதிபரையும் பாராட்டுகிற ஒரு நிலையில வச்சுட்டு போங்க. எப்படி வச்சுட்டு போகணும் தெரியுமா? நான் போன பிறகு என்னுடைய வெறுமை உணரப்பட வேண்டும். வெறுமண்டா என்ன சொல்ல வேணும், வெக்கும் வெற்றிடம், நான் இல்லாமல் இருப்பது உணரப்படணும். ஒயில் இருக்கிற இந்த வெக்கும் அது மஸ்ட் பி ஃபெல்ட் பை எவ்ரி ஒன், எல்லாரும் அது உணரணும். அவர் இல்லையே இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மீட், இன்னைக்கு அவர் இருந்தா அந்த கதையே வேற, இன்னைக்கு கலை விழா அவர் இருந்தா அவரை ஏற்பாடே வேற. எப்ப அது உணர்வாங்க தெரியுமா? நீங்க பண்ணிட்டு போன அந்த ரோல் ஒரு எக்ஸலன்ட் ரோலா இருந்தா உணர்வாங்க. இல்ல இன்னொரு சார் அறிக்கலாம், எப்ப போவாங்க அப்படியும் சில நேரத்தில் நாங்க உணர்றதுதானே, இது எப்ப போவோமோ, எந்த அரசியல் வாயத்தை சொல்லி வர டிரான்ஸ்பர் கொடுத்து அனுப்புறதோ, அப்படியும் சில நேரத்தில் உணர்வாங்க. அந்த கேட்டகரியில நாங்க இருக்கப்படாது. அந்த கேட்டகரியில டிரான்ஸ்பர் வந்தாலும் இவரை எங்களுடைய பாடசாலையில் இருந்து அனுப்ப வேண்டாம் என ஊர் திறந்து ஃபைட் பண்ற அளவுக்கு எங்கட சேவை அந்த இடத்துல இருக்கும் என்றா அதுவே உச்சம், அதுவே உச்சம். உங்களுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய புகழ் அதுதான். ஆகையினால அப்படி பாருங்க, நாங்க செய்கிற பணியில என்றும் ஒரு தடத்தை, ஒரு தடயத்தை, ஒரு அடையாளத்தை விட்டு விட்டு போகிறவர்களாக இருப்போம். சரிதானே? நாங்க முடிகிற நேரம் வந்துருச்சு, நான் முடிக்கிறேன். இந்த விஷயங்கள் நான் பேசினது முதல்ல எனக்கு, ரெண்டாவது உங்களுக்கு, எல்லாரும் ஒத்துழைப்பு செஞ்சு ஒரு டீம் ஒர்க்கா செய்யுங்க. கடையாமட்ட பாடசாலை வேற புத்திர நகரத்தில் இருந்தெல்லாம் வருவாங்க, நான் நினைக்கிறேன் கொமர்ஸ் படிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, வராங்களா? இங்க வந்து தங்கியிருந்தெல்லாம் படிக்கிறாங்க, தங்கியிருந்தெல்லாம் படிக்கிறாங்க. ஒரு நல்ல பெயர், நல்ல புகழ் கிடைக்கிறது என்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒருவருக்கு ஒரு இடத்துக்கு நல்ல பெயர் நட்பெயர் நட்புகள் கிடைப்பது என்பதுனா ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு ஒரு கிராம பகுதியில சில பாடசாலைகள் அப்படி இருக்கின்றன. வல்பத்துவ என்று ஒரு ஊரிக்கு தெரியுமா, கிராமம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, வல்பத்துவ என்று ஒரு கிராமிக்கு ஸ்நாபத்தை அழைப்பித்து உள்ளுக்கு போகணும். அந்த ஊர்ல உங்களுக்கு தெரியுமா, வட மாகாணத்தில் இருந்தெல்லாம் வந்து படிக்கிறான். அந்த ஊர்ல அப்படி ஒரு ஊருக்குள்ள போனீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கடை தான் இருக்கும், போட்டோ காப்பி பண்றதுக்கும் பக்கத்து ஊருக்கு தான் போகணுமே. அப்படியான ஒரு ஊர்ல பிற ஊர்களில் இருந்து வந்து படிக்கிற அளவுக்கு ஒரு பாடசாலை, இது சாதனை. இதுக்கு பேர் சாதனை. அதாவது எங்களுடைய பௌதிக வளங்கள் குறைந்த நிலையில பௌதிக வளங்கள் நிறைய உள்ள இடங்களில் இருந்து மாணவர்கள் வந்து எங்களிடத்தில் படிக்கிறார்கள் என்றால் அதுக்கு பேர் சாதனை. வளங்கள் வரங்கள் குறைந்திருக்கும் நிலையிலும் நாங்கள் சாதனைகள் படிக்கிறோம் என்றால் அதுக்கு பேர் சாதனை. எல்லாமே அங்க சம்பூர்ணமாக இருந்து சாதனை படைப்பது என்பது வேறு. வளங்கள் வரங்கள் ஆதாரங்கள் ஒத்துழைப்புகள் குறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சூழல்ல ஒரு சூழ்நிலையில நாங்கள் சாதனை படைப்பது என்பது அது மாதிரிய சாதனை. ஆகையினால இது நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இதை செய்யுங்க. உங்களுடைய அதிபர் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமைய வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல காலை பொழுது நிறைய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். சில பல வேலைகளில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு விரும்பிச்சோ விரும்ப இல்லையோ தெரியல. சில நேரத்தில் எல்லாமே எங்களுடைய நலனுக்காக நாங்கள் பேசிக்கொண்ட விஷயங்கள். எல்லாரும் சமூக பணி, சமூக பணி என்பது ஒரு ரிலே, ரிலேக்கு என்ன சொல்றது, ரிலே ஓட்டம், அஞ்சல் ஓட்டம், தடை தாண்டல், தடை தாண்டல் ஓட்டமா, அஞ்சல் ஓட்டம், ரைட். இது ஒருவர் ஓடி முடிக்கிற காரியம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒருவர் ஓடுவார், அந்த இடத்திலிருந்து இன்னொருவர் பாரமேற்பார், அவர் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஓடி இன்னொருத்தர் கொடுப்பார். எங்கட சமூக பணி எல்லாம், கல்வி பணி எல்லாம், பாடசாலை பணிகள் எல்லாம் ஒரு ரிலே, ஒரு அஞ்சல் ஓட்டம். ஒரு குறித்த காலத்துக்கு நீங்களும் நாங்களும் இவரும் அதுக்கு பிறகு இப்படி ஓடிக்கொண்டிருக்கும். எங்களுடைய சகோதரர் உங்களுடைய பேர் என்ன, முஜீபுர் ரஹ்மான், நேரத்தை முன்தினம் வந்த போது அழைக்க வந்திருந்தார். அவரிடத்தில் ஒரு புத்தகத்தை காட்டி சொன்னேன், இதை போய் அதில் இரண்டாம் அத்தியாயத்தை போட்டோ கோப்பி எடுத்து ஒரு ஆசிரியர் ஆசிரியர் கொடுத்து படிக்க சொல்லுவேன். நல்ல ஆசிரியர் என்று ஒரு அத்தியாயம், கவிமணி எம்சிஎம் ஜுபைர் என்பவரை பற்றி உள்ள ஒரு புத்தகத்தில் இரண்டாம் அத்தியாயம், பண்டாரவள ஜாகிரா பாடசாலைய ஒரு அடிமட்ட நிலையில இருந்து பாரம் எடுத்து யாசின் என்கிற ஒரு அதிபரும் ஜுபைர் என்கிற ஒரு ஆசிரியரும் பாரம் எடுத்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேல், ஏறத்தாழ 15 ஆண்டுகள் நினைக்கிறேன், அத கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நிர்வாகத்திலும் விளையாட்டிலும் கலையிலும் எல்லா வகைகளிலும் முன்னேற்றி பண்டாரவள பிரதேசத்திலேயே ஒரு முன்னணி பாடசாலையாக ஆக்கியது. அவர்கள் எப்படி அந்த இருவரும் ஒத்துழைத்து தம்மை முழுமையாக அர்ப்பணித்து அந்த பாடசாலையை இந்த முன்னேற்றத்துக்கு எப்படி அவர்கள் தம்மை அர்ப்பணித்து செயல்பட்டார்கள் என்பதை பற்றி அதில் ஒரு 15-16 பக்கத்துக்கு இருக்குது. அதில் விசேடம் என்ன தெரியுமா, 1950களில் 18 மாதங்கள் 1.5 வருடங்கள் 18 மாதங்கள் 5% சம்பளம் இல்லாமல் பணிபுரிந்தார்கள். அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு சம்பளம் வந்தது 1.5 வருடங்கள் தாண்டி, ஆனா 10 மாதத்துக்குரிய சம்பளம் தான் வந்துச்சு. இப்படி தன்னுடைய தொண்டுக்கும் தனக்கு அதற்கு கிடைக்க வேண்டிய ஊதியத்துக்கும் இடையில ஒப்பிட்டு பார்ப்பது ஒரு பக்கம் வச்சுட்டு, ஊதியம் இல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு மாணவர்களை உருவாக்கி இருப்போம் என்கிறதுக்கு வரிந்து கட்டிக்கொண்டு தம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து அவங்க பணியாற்றினாங்க. ஒரு ரகசியத்தை சொல்றேன், அதுல தெளிவா இருக்குது. நீங்க எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, பாடசாலையில ஒரு அதிபர் பேர்ல ஒரு கட்டிடம், ஒரு அரசியல்வாதியோட பேர்ல இருக்கும், ஒரு பணக்காரோட பேர்ல இருக்கும், பாடசாலையில் கடமையாற்றிய ஒரு அதிபரின் பேர்ல ஒரு பில்டிங் இருக்குமா? ஒரு ஆசிரியரின் பேர்ல ஒரு பில்டிங் இருக்குமா? அது நீங்க பார்க்கணும்னு சொன்னா பண்டாரவல பாடசாலையில தான் பார்க்கணும். பண்டாரவல ஜாகிரா, பிறகு சர் ராஜிக் ஃபரித் மகாவித்யாலயமானது, அங்க போய்தான் பார்க்கலாம். சர் யாசின் ஹால், சர் எம்சிஎம் ஜுபைர் ஹால், இதெல்லாம் சரித்திரம். யாரும் பாடசாலையில பணிபுரிந்த ஒரு அதிபருக்கோ ஆசிரியருக்கோ கட்டிடத்தில் பெயர் குத்துவது, நாமும் சூடுவது இல்லை. அப்படி ஒருவருக்கு இடம் கிடைக்கும் என்றால் அவர் அந்த பாடசாலைக்கு ஆற்றிய பணி ஈடு இணை காண முடியாத பணி என்பதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சி சொல்லும் நிலையில் அவர் பணி செஞ்சிருக்கிறார். சரியா? இதை நாங்கள் செய்வோம் இன்ஷாஅல்லாஹ். இந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தீங்க, நானும் கூடவே நேரம் எடுத்து பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நீங்க பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தது சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டோம் நினைக்கிறோம். முதல்ல எனக்கு, இரண்டாவது உங்களுக்கு. இந்த காலை நேரத்தில் உங்களோட கலந்து கொள்கிற வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா நன்றியும் எல்லா புகழும். இந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அழைத்து உங்களோட நாலு விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அழைப்பு விடுத்த நிர்வாகம் அதிபருக்கு என்னுடைய நன்றிகள். உங்களுடைய எண்ணங்களும் சேவைகளும் தூய்மை நிறைந்த நிறைந்தனவாக அமையட்டும். எங்களுடைய எண்ணங்களும் சேவைகளும் தூய்மை நிறைந்தனவாக அமையட்டும். இந்த பாடசாலையும் பாடசாலையில் உள்ளவற்றிலும் பாடசாலையைச் சேர்ந்த உங்களுக்கும் ஏனையோருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத் தௌஃபீக் என்றென்றும் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என என் மனதின் அடியிலிருந்து பிரார்த்தித்து ஜஸாக்குமுல்லாஹு கைரா சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.